நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் சொல்லுகிறேன். நான் ஆத்மா, இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ங்கிறதை எப்படி தெரிந்து கொள்வது? எதனால் இந்த கேள்வி வருகிறது? ஒரு ஆத்மா ஒரு பிறவி எடுத்து, இப்ப கேள்வி கேட்கிறவராக இருக்கலாம், பதில் சொல்றவராக இருக்கலாம், இந்த உலகத்தில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லைன்னா சொர்க்கலோகத்தில் தேவர்களோடு அனுபவிக்கலாம், அல்லது ஒரு பிறப்புக்கும் அடுத்த பிறவிக்கும் நடுவிலே ஒரு உடலே எடுத்துக்கொள்ளாமல் அசரீரியாக திரிந்து கொண்டிருக்கலாம், நரகத்தில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது கர்மங்கள் அனைத்தையும் தொலைத்துவிட்டு வைகுந்தத்தை அடைந்து விடலாம். எதுவும் சாத்தியம், அது அவருடைய கர்மங்களை பொறுத்து சாத்தியம். இப்ப கேள்வி என்னன்னா, நாம் இப்ப உயிரோடு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதே போல இந்த உடலே அற்று ஒரு ஆத்மா இருக்கும்போது அது வாழாது, கை கால் கண்ணு மூக்கு எதுவும் வேலை செய்யாது, அதுக்கு பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் தெரியவே முடியாது, செய்ய முடியாது. அப்ப அது அப்படியே இருந்து விட்டால் என்ன? அதுக்கோ முயற்சி எடுக்க தெரியாது. அப்ப எதனால் அது மீண்டும் பிறக்க வேண்டும்? அப்ப சரீரம் இல்லாமல் அப்படியே இருந்து விட்டால் என்ன? இது கேள்வி. இப்ப நான் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு எப்படி தெரிகிறது? எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்? வாழறோமா இல்லையா எப்படி தெரிந்து கொள்ள? ரொம்ப நல்ல கேள்வி, ஆனா பதில் ரொம்ப எளிது. இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கமா இல்லையாங்கிறது நம்முடைய தர்மபூத ஞானத்தினால தெரிந்து கொள்வோம். அப்படின்னா இந்த ஆத்மா இரண்டு விதமான ஞானங்களோடு தொடர்பு, ரெண்டு விதமான அறிவு. ஆத்மாவே அறிவுமயமாக இருப்பவர். அப்ப ஆத்மாவே அறிவு அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ஆத்மாவுக்கு அறிவு என்பது ரெண்டாவது. அதைத்தான் தர்மபூத ஞானம்னு சொல்றோம். இந்த ரெண்டு அறிவுக்கு என்ன வேலை என்னால், நான் 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 என்ற ஆத்மா தன்னை உணர்ந்து கொள்கிறதே, நான் ஆத்மான்னு உணர்ந்து கொள்ளுமே, அதுதான் ஆத்மாவாகிற அறிவு. அதை தர்ம ஞானம்னு சொல்லுவார்கள். அந்த அறிவு எப்போதும் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டாவது அறிவு எனக்கு இருக்கிற அறிவு. அது ஒரு உடம்பு இருந்து கண்ணு காது மூக்கு நாக்கு உள்ளம் இதெல்லாம் இருந்தால் அதன் மூலம் வெளியே ஓடி வரும். இது இத்தனை இல்லைன்னால் அதுக்கு வேலை கிடையாது. ஆனா முதல் அறிவுக்கு எப்பவுமே வேலை உண்டு. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் நான் அகம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும். சொல்லிக்கொண்டிருக்கும்னா வாயெல்லாம் இல்லை என்று அது உணரும். ஆனால் ரெண்டாவது ஞானம், நாம பிறந்து வளர்ந்து இருந்தால்தான் அந்த ஞானத்துக்கு வேலை. இப்ப நாம பிறந்திருக்கோமா வாழ்ந்துருக்கோமாங்கிறதை இரண்டாவது ஞானம் உணர்த்தும். அப்படின்னா தர்ம ஞானம் உணர்த்திவிடும். நாம் இதை பண்ணிட்டு இருக்கோம், இன்னவா பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும். ஆனால் இந்த உடலே இல்லாமல் போய்விட்டாலும், வெறும் ஆத்மா சரீரம் இல்லாமல் ஆங்காங்கு அலைந்து கொண்டிருந்தாலும், அப்பவும் தர்ம ஞானம் இருக்கும். நான் ஆத்மா அப்படிங்கிறத மட்டும் உணர்த்தும். ஆனால் என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழலை பேசுறோம் சிரிக்கிறோம் அதெல்லாம் இருக்காது. அப்ப அந்த ஆத்மா அடுத்த பிறவிக்கு காத்து கொண்டிருக்கிறதுன்னு பொருள். இப்போ அப்படி ஒரு ஆத்மா இருக்காருன்னு வச்சுப்போம், சரீரம் இல்லாமல் இருக்கிறார். அவர் அடுத்த சரீரத்தை எடுக்கணும்னு என்ன தேவை? ஏன்னா அவர் அதுக்கு முயற்சி செய்ய முடியாது. நான் என்னவா பிறக்கணுங்கிறதுக்கு அவர் முயற்சி செய்யறதுக்கு தான் அவருக்கு ஒண்ணுமே வேலை செய்யாதே. உடம்பே இல்லாமன்னா இருக்கார், அதனால முயற்சி எடுக்க முடியாதே. அப்ப எப்படி பிறக்கிறார், ஏன் பிறக்கிறார் என்று தோணும். இந்த கேள்வி எதன் அடிப்படையில் வந்திருக்குன்னால், அடுத்தடுத்து என்னவா பிறக்கணும், நாம என்னவா போகணும் அப்படின்னுட்டு இந்த ஆத்மா சங்கல்பித்து இந்த ஆத்மா முயற்சி எடுப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. இந்த ஆத்மா தான் திறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் அறிவுபூர்வமாக சிந்தித்து நல்லதையும் செய்கிறார், தீங்கையும் செய்கிறார், தப்பையும் செய்கிறார். அப்படி நன்னா சிந்தித்து செயலாற்றின தப்புக்கும் சரிக்கும் தான் பாவமும் புண்ணியமும் உண்டு. அது இவர் கணக்கில் சேர்ந்து விடுகிறது. இந்த பிறவி முடிகிறது. ஆனால் இன்னும் பாப புண்ணியங்கள் பாக்கி இருக்கின்றன. அதுக்கு தகுந்த பிறவி எடுக்க வேண்டும். அது நேரேயும் கிடைக்கலாம், அல்லது நடுவே இடைவெளி விட்டும் கிடைக்கலாம். அப்ப அந்த இடைவெளியில ஆத்மா தனித்திருக்கிறார், உடல் இல்லை. ஆனாலும் அவர் செய்திருக்கிற கர்மங்கள் இருக்குமே, அந்த கர்மங்களின்படி தான் பிறக்க வேணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஆனா இந்த கர்மங்களின்படி பிறவியை இந்த ஆத்மாவுக்கு கொடுக்க வேணும்னு பகவான் நினைப்பார். அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு. ஆத்மாவே முடிவெடுத்து பிறக்கிறதில்லை, பரமாத்மா தான் அதை பிறப்பிக்கிறார். அதனாலதான் ஆத்மாக்களுக்கு பிறவி கொடுக்கிறது பகவான் சொல்றோம். அப்ப அவர் இதனுடைய கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி பிறவி கொடுக்கிறார். பிறந்துடுறோம், பிறந்த உடனே உடல் கிடைக்கிறது. அப்ப தானே ரெண்டாவது ஞானம் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அப்ப இருக்கிறோங்கிறது புரிஞ்சிடும். ஆனா அதுவும் கர்மங்களால் மூடப்பட்ட ஞானமா தான் இருக்கும். எத்தனைக்கு எத்தனை பாபங்களோ புண்ணியங்களோ இருக்கோ அதுக்கு தகுந்துதான் நம்ம புத்தி இருக்கும்னு வச்சுங்க. அந்த புத்தியை செலவழித்து நன்னா பயன்படுத்தி மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை ஏற்பட்டு சரணாகதி செய்து முக்தி அடைந்துடுறார். அடைந்துடுறார்னா அதுவும் பகவான் தான் கொடுக்க வேண்டும். அவர் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவ புண்ணியங்களை தொலைக்க வேண்டும். இந்த பிறவி முடிந்தவுடன் அர்ச்சனாதி மார்க்கத்தில் அழைத்து போய் பரமவதத்தில் சேர்க்க வேண்டும். அதற்கப்புறம் ஆனந்தமா இருப்பார். அப்ப அங்க இருக்கிற ஞானம் எப்படி இருக்கும்? இந்த கர்மங்களால் மூடப்படாத ஞானமாக இருக்கும். இங்க கர்மங்கள் மூடின ஞானமா இருக்கும், அங்க கர்மங்கள் பாதிக்காத ஞானமா இருக்கும். அதனால இப்ப ஒரு மாறுதல் தெரிஞ்சுக்க வேண்டியது, அடுத்த பிறவி எடுத்துடணும் இன்னவா எடுக்கணும், இந்த முடிவை ஆத்மா எடுக்க முடியாது. அந்த முடிவை பரமாத்மா தான் எடுக்கிறார். இன்டிஸ்கிரிமினட்டா எடுக்க மாட்டார், தானே தன்னிச்சையா எடுக்கிறது இல்லை. இவனுடைய கர்மங்களின்படி தான் அவர் இவனுக்கு பிறவி கொடுக்கிறார். இன்னொரு கோணத்துல என்ன சொல்றேன், இந்த ஆத்மா அப்படியே இருந்துட்டா என்ன, எந்த பிறவியும் எடுக்காமல் அவர் பாட்டுக்கு இருந்துள்ளாமன்னால் இருக்க முடியாது. இந்த ஆத்மா இப்ப வீணா போறதுன்னு கூட இவருக்கு தெரியாதே, அப்ப அப்படியே இருந்துட வேண்டிதானே, கல்லு போல கட்ட போல இருக்க போறோம் என்றால் ஒரு நாளும் பரமாத்மா அனுமதிக்க மாட்டார். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இவனுக்குரிய தண்டனையை கொடுக்கறதுக்காக பிறவி கொடுத்துடுறார், தண்டனையை கொடுப்பதற்கு பிறவி கொடுக்கிறார்னே நினைச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப சின்ன சமாச்சாரம், அது கொடுக்கறதே இல்லை. இவர் இவனை எப்படியும் நம்மோட சேர வைகுந்தத்துக்கு அழைத்து போய் அனுபவிக்க வேணும், அந்த ஆனந்தத்தில் திளைக்க வேணுங்கிறது அவருடைய உள்ள முழுக்க ஆசை. அதனால் நாமே நம்முடைய நன்மை தெரியாமல் விட்டுவிட்டாலும் பரமாத்மா இந்த ஜீவனுடைய நன்மை தெரியாம விடவே மாட்டார். ஒரு குழந்தை நான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாலும் அம்மா ஊட்டாமல் இருக்க மாட்டாள், அடித்தாலும் ஊட்டித்தான் தீருவாள். ஏன்னா அது குழந்தையினுடைய நன்மை. குழந்தைக்கு நன்மை தெரியாவிட்டாலும் தாய் பெத்த சம்பந்தம் இருக்கிறபடியால் அந்த குழந்தைக்கு நன்மையே நினைத்து எல்லாம் செய்யுமா போலே, இவ்வாத்மா கல்லு போல கட்ட போல இருந்தாலும் அடுத்த பிறவி எடுக்காமல் சரீரமற்று இருந்தாலும் ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் இருந்தாலும் இப்படி வீணாகி போக பரமாத்மா ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அதனால் அவர் எப்படி இவனுக்கு தகுந்த ஒரு பிறவியை கொடுத்து அதுல நல்லெண்ணத்தை கொடுத்து ஆச்சாரியர்களை வைத்து உபதேசம் பண்ண வைத்து எப்படி அழைச்சின் போடுமோ அழைச்சின் போடுவார், விடமாட்டார். ஆகவே இந்த ஜீவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா தெரியாதே, வீணா போடுவோமா இல்லையா, அவ்வளவு பெரிய கவலை வேண்டாம். எந்த ஜீவனும் வீணாகி போவதற்கு பகவான் அனுமதிக்க போவதில்லை. அவருடைய விலை மதிப்பில்லாத சொத்து ஜீவாத்மா, அதனால் அழைத்துத்தான் போவார், வாழ்ந்துதான் தீர வேண்டும். அவன் திருவடிகளை பணிந்து நல்ல வாழ்ச்சி பெற்றுத்தான் தீர வேண்டும். பிரளயத்தின் போது அச்சித்துக்கு சமமாக எந்த அறிவு மற்றுத்தான் இந்த ஜீவன் கிடந்தார்? அப்போது பகவான் அடுத்து சிருஷ்டிக்காமலே விட்டிருக்கலாம், அப்ப ஜீவனுக்கு பிறப்பே கிடைத்திருக்காது. இந்த ஜீவாத்மா வேண்டாத போதும் பிரார்த்திக்காத போதும் இவனுடைய நன்மையிலேயே நோக்கமுடைய எம்பெருமான் உலகத்தை முழுக்க சிருஷ்டித்தார், இந்த ஜீவனுக்கும் பிறவி கொடுத்தார். ஆகவே யார் விட்டாலும் இவனுடைய நன்மையை அவர் நிறுத்தவே போவதில்லை. ஆழ்வாரூர் பாசுரத்தில் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு கூறினார். இதன் அடிப்படையிலேயே சொல்லுகிறார்.